ஓம் சாந்தி. முரளி தேதி 13/6/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலகம் முழுவதிலும் விகாரங்களின் வெப்பத்தை தணித்து அனைவரையும் குளிர்ச்சிப்படுத்துவதற்காக பாபா வந்துள்ளார். ஞான மழை குளிர்ச்சியாக்கி விடுகிறது. தேவி, எந்த வெப்பம் உலகம் முழுவதையும் எரித்துக் கொண்டு இருக்கிறது? பதில், காம விகாரத்தின் வெப்பம் முழு உலகத்தையும் எரித்துக் கொண்டு இருக்கிறது. அனைவரும் காம அக்னியில் எரிந்து கருப்பாகிவிட்டனர். பாபா ஞான மழையினால் அவர்களை குளிர்ச்சியாக்குகின்றார். மழை பொழிவதனால் பூமி குளிர்வது போல இந்த ஞான மழையினால் 21 பிறவிக்கு குளிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். எந்தவிதமான வெப்பமும் இருக்காது. தத்துவங்களும் சத்துவ பிரதானமாக ஆகிவிடுகிறது. எதுவும் சூடாக இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக தன்னுடைய ஆன்மீக தந்தையினுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மா தன்னுடைய பரமாத்மாவினுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறது. நமக்கு ஆன்மீக தந்தை வந்து புத்துணர்ச்சி அடைய செய்து குளிர்ச்சியாக்குகின்றார். ஏனென்றால் காம சிதையில் பாரதம் எரிந்து மடிந்திருக்கிறது. வெப்பத்தை தணியுங்கள் என பாடுகிறார்கள். எதனுடைய வெப்பம்? காம சிதையினுடையது. வெப்பம் அதிகரித்தால் மனிதர்கள் இறந்து போகிறார்கள். இந்த காம சிதையின் வெப்பத்தில் பாரதம் ஒரே அடியாக எரிந்து மடிந்திருக்கிறது. ஆகையால் எங்களை வந்து குளிர்ச்சியாக்குங்கள் என பாபாவை நினைக்கிறார்கள். மழை பொழிந்தால் குளிர்ச்சியாகி விடுகிறது, பூமி குளிர்ச்சியாகி விடுகிறது. இதுவோ ஞான மழையாகும். ஒரே ஒரு முறை வந்து இவ்வளவு குளிர்ச்சியாக மாற்றுகின்றார். இவ்வளவு அனைத்தையும் பொடித்து விடுகின்றார். பிறகு சத்யுகத்தில் எந்த பொருளும் வேண்டும் என்ற தீவிர ஆசை இருக்காது. அரை கல்பமாக தீவிர ஆசையில் இருந்து வந்தீர்கள். பாபா வந்து குளிர்ச்சியாக்குகின்றார். அத்தீர்த்த பாவனர் தந்தை வந்து குளிர்ச்சியாக்குகின்றார். இந்த ஞான மழையால் பாரதம் மற்றும் உலகம் முழுவதும் குளிர்ச்சியாகிறது. நீங்கள் ஸ்வர்கத்திற்கு அதிபதியாகிறீர்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டார்கள் என கூறுகின்றனர். அவர்கள் சும்மா வாய்க்கு இனிப்பாக மட்டும் பேசுகின்றார்கள். இப்பொழுது ஸ்வர்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது என நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். இந்த ஞான மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. குளிர்ச்சியில் தாக்கம் 21 பிறவிக்கு இருக்கிறது. அங்கே மழையோ வேறு எந்த பொருளின் ஆசையோ இருக்காது. எப்போதும் வசந்தமே வசந்தமாக இருக்கிறது. அங்கே எந்த விதமான துக்கமும் ஏற்படுவதில்லை. சூரியன் கூட சத்துவ பிரதானமாக மாறிவிடுகிறது. ஒருபோதும் வெப்பத்தை காண்பிப்பதில்லை. நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதி ஆகின்றீர்கள். இப்பொழுது அடிமையாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் அடிமை, நான் அடிமை என பாடுகிறார்கள். பாபாவை நினைக்கிறார்கள். உங்களுடைய சேவையில் நான் வந்து உங்களுடைய அடிமையாக மாறுகின்றேன் என இப்பொழுது பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கின்றேன். வேற்றுலகம் அழுக்கான தேசம், அழுக்கான உடலில் நான் வருகின்றேன். இந்த அழுக்கான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையாக இருக்க முடியாது. சத்யுகம் தூய்மையானது, கலியுகம் அழுக்கு நிறைந்தது என கூறப்படுகிறது. ஏனென்றால் அனைவரும் விகாரியாக இருக்கின்றார்கள். பாரதவாசிகள்தான் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். யார் 84 பிறவிகளை எடுக்கின்றார்களோ அவர்களே இந்த ஞானத்தை கேட்பார்கள். யார் சத்யுகம் திரேதாயுகத்தில் வருகின்றார்களோ அவர்களே வந்து வரிசை கிரமாணத்தில் முயற்சிக்கு ஏற்ப பிராமணர் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள், பிறகு அதே தேவதா வர்ணத்தில் வருவீர்கள் என பாபா புரிய வைத்திருக்கின்றார். பிராமண வர்ணம் என்றால் பிராமண தர்மம் ஸ்தாபனை செய்ய பாபா வருகின்றார். பரம்பிதா பரமாத்மா வந்து சூத்திரர்களை பிராமணனாக மாற்றுகின்றார் என்று கூற மாட்டார்கள். இது உங்களுடைய குட்டிக்கரண விளையாட்டு நடக்கிறது. இது மிகவும் எளிதாகும். இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என அறிகிறீர்கள். விராட ரூபத்தில் பிராமணர்களின் புதுமை மற்றும் சுபாபாவை மறந்துவிட்டார்கள். தேவதை, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர், மேலும் சூத்ரனிலிருந்து தேவதை என்கின்றனர். இப்பொழுது பிராமணர் எங்கே சென்று விட்டனர்? பிராமண தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். அப்போது பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சம் என்று பாடுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் எவ்வளவு பிரசித்தி பெற்றது! சித்திரங்களில் கூட எவ்வளவு தவறு செய்துவிட்டனர். பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகளின் பெயரின் அடையாளம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிக்க வைக்கின்றார். அது வருமானத்திற்கான மூலதனமாகும். குறிக்கோள் நிச்சயம் வேண்டும். இந்த படிப்பினால்தான் பதவி கிடைக்கிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். அழுக்கான உலகத்தில் பகவான் வந்து அழுக்கானவர்களை படிக்க வைக்கின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைத்து தூய்மையாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இந்த கல்வியினால் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கிறது பாருங்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகிறீர்கள். பாரதத்தில் 21 தலைமுறை என்று பாடப்படுகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிக்கு ஆஸ்தியை அடைகிறீர்கள். லௌகீக தந்தை கொடுப்பது அல்ப கால நொடி பொழுது ஆஸ்தியாகும். இந்த தந்தையிடமிருந்து நீங்கள் 21 தலைமுறைக்கு துக்கம் அடையாத அளவு ஆஸ்தியடைகிறீர்கள். பாரதத்தில்தான் எல்லையற்ற சுகம் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய பாபாவிற்கு தான் தெரியும். மேலும் யாருக்கு அளிக்கிறாரோ அவர்களுக்கு தான் தெரியும். வேறு யாரும் அறியவில்லை. கிரந்தத்தில் கூட அவர்களுடைய மகிமை பாடப்பட்டு இருக்கிறது. ஓங்காரமானவர், நிராகார், அகங்காரமற்றவர். இதனுடைய பொருளையும் இப்பொழுது நீங்கள் தான் அறிகிறீர்கள். அவர்களோ நிரகங்காரி என்று மட்டும் பாடுகிறார்கள். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தும் அவருக்கு எந்த அகங்காரமும் இல்லை. இங்கே சிறிய பதவியில் இருப்பவராக இருந்தாலும் எவ்வளவு பெருமிதம் அவர்களுக்கு இருக்கிறது! அது அல்பகால பதவியின் பெருமிதம். நான் இன்னார். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஆன்மீக படிப்பின் பெருமிதம் இருக்கிறது. ஆத்ம உணர்வுடையவர் ஆனால்தான் அப்பாவை நினைக்க முடியும் என உங்களுடைய ஆத்மா இப்பொழுது அறிகிறது. பாபாவுடன் தொடர்பு துண்டிக்கப்படுவதால் மாயாவின் குண்டு பாய்கிறது. பாடி போய்விடுகிறார்கள். நினைத்துக் கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சிலர் பெரிய தேர்வில் தேர்ச்சி அடைகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதற்கு மேல் எந்த படிப்பும் இல்லை, அவ்வளவுதான் என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய இந்த படிப்பை காட்டிலும் உயர்ந்தது வேறு எந்த படிப்பும் இல்லை என நீங்கள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கடந்த காலத்தில் நிச்சயமாக இது போன்ற படிப்பை படித்திருப்பார். ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருப்பார். அதனால்தான் மகாராஜா மகாராணி ஆகியிருக்கிறார்கள். ராஜயோகம் பழமையானது. பரம்பிதா பரமாத்மா வந்து ஸ்வர்கத்திற்கான ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். கடந்த காலத்தில் இது போன்ற கர்மத்தை செய்திருக்கின்றார்கள். அதனால் இவ்வாறு மாறியிருக்கிறார்கள் என கூறுகிறார்கள். இப்பிறவியில் நாம் 21 பிறவிக்கு ராஜ்யம் செய்ய வேண்டும். ஸ்வர்க்கத்தில் வீற்றிருப்பதற்கு ஏற்ற கர்மங்களை கற்பிக்கின்றார். ராஜா ராணி எவ்வாறோ அதே போன்று பிரஜைகள் அல்லவா? ராஜ்யம் இருக்கிறது அல்லவா? ராஜ்யத்தை நிறுவுவதற்காக பாபா வந்திருக்கின்றார். பிறகு நீங்கள் சென்று 21 பிறவிக்கு பாலனை செய்வீர்கள். 63 பிறவிகளாக துக்கத்தை அனுபவித்திருந்தீர்கள். இப்பொழுது அது அனைத்து முடிந்து போகும். பாரதத்திற்கு ஸ்வர்கம் என்று கூறப்படுகிறது, இப்போது நரகமாக இருக்கிறது. சிருஷ்டி எவ்வாறு மாறிவிட்டது? அந்த ராஜ்யம் எங்கே சென்று விட்டது? ராவண ராஜ்யம் ஆரம்பித்ததால் நீங்கள் அழுக்காக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய 84 பிறவியின் சக்கரத்தை அறியவில்லை என பாபா கூறுகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் 84 பிறவியின் சக்கரத்தை முழுமை செய்துள்ளீர்கள். இப்பொழுது இது உங்களின் கடைசி பிறவியாகும். இப்பொழுது மீண்டும் ஆஸ்தியை அடைய வேண்டும். நீங்கள் முக்தி தாமத்திலேயே உட்கார்ந்து கொள்ளக் கூடாது. உங்களுடையது ஆல்ரவுண்ட் பார்ட் ஆகும். சத்தியுகத்திலிருந்து துவாபர் கலியுகம் வரை கூட பலர் முக்தி தாமத்தில் இருக்கிறார்கள். இங்கே வருவதை விட முக்தி தாமத்தில் இருப்பது நல்லது என கூற மாட்டார்கள். அதுவோ கொசு கூட்டத்தில் போன்று ஆகிவிட்டது. வந்தனர், சென்றனர். மனிதர்களின் மகிமைகள் பாடப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் யாருடையது? யார் ஆரம்பத்தில் இருந்து நடித்துக் கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கிக் கொண்டே வந்தனர். கடைசியில் வந்தவருக்கு நினைவு சின்னங்கள் இருக்கின்றதா? எதுவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய நினைவு சின்னம் இருக்கிறது? எல்லோரையும் விட அதிகமாக நீங்கள் நடிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பிராப்தியை அனுபவித்து முடித்த பிறகு பக்தி மார்க்கத்தில் வரும்போது உங்களுடைய நினைவு சின்னம் மற்றும் ஷிவ் பாபாவின் கோவில்களை கட்ட ஆரம்பிக்கின்றீர்கள். பிறகு மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். அவர்களின் தர்மம் உருவாகிறது. நீங்கள் உங்களுடைய வரலாறு புவியியலை கூட அறிவீர்கள். மற்ற தர்மத்தினர் அனைவரையும் கூட அறிகிறீர்கள். 84 பிறவியின் ஏனிப்படியாகும். முதலில் நாம் சொர்க்கத்தில் வருகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு பெயர் ரூபம் உடையவர்கள் நண்பர் உறவினர்கள் கிடைத்தனர். நாடகத்தில் அனைத்து உங்களுடைய நடிப்பும் முதலிலிருந்தே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லையற்ற நாடகமாகும். அது அப்படியே திரும்ப நடக்கிறது. நாமே தேவி தேவதையாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து சூத்திரனாக ஆனோம் என அறிகிறீர்கள். பிறகு நாமோ தேவி தேவதையாக மாறுகின்றோம். மனிதர்களோ ஆத்மா பரமாத்மா ஆகிறது என கூறிவிட்டனர். நானே அது. அம்சோ சோகம் என்பதன் பொருள் இதுவாகும். இவர்களோ ஆத்மாவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என கூறிவிட்டனர். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் அறிகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பாண்டவர்கள் ஆகியிருக்கிறீர்கள். கௌரவர் பாண்டவர் சகோதரர்கள் அல்லவா? இப்பொழுது பாபா கிடைத்திருக்கின்றார் என்றால் நீங்கள் கௌரவர்களில் இருந்து பாண்டவர்கள் ஆகிறீர்கள். பாபா உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாக இருந்து அழைத்து செல்கின்றார். வீட்டை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மா பிரம்மத்தில் கலந்து போகும் என அவர்கள் கூறுகின்றனர். அப்படியானால் அது வீடு கிடையாது. வீடு என்றால் வசிக்கும் இடமாகும். அதற்கு நிராகார உலகம் என்று கூறப்படுகிறது. நாம் நிராகார ஆத்மா நிராகார உலகத்தில் புள்ளியை போன்று வசிக்கின்றோம் என குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். அங்கேயும் நிராகார மரமாகும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. விதை மற்றும் மரத்தை அறிய வேண்டும். இதனுடைய பெயரே பல்வேறு தர்மங்களின் மரமாகும். இது மனித சிருஷ்டியாகும். இதனுடைய விதை வடிவம் பாபா ஆவார். எவ்வளவு வகைகள் இருக்கின்றன? ஒவ்வொரு தர்மத்தினரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கிறது. பிறகு இங்கே கூட ஒருவரின் முகம் இன்னொருவரை போன்று கிடையாது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. கல்ப விருட்சத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் ஆகும். இதை பாபாதான் புரிய வைக்கின்றார். மனிதர்கள் நடிகர்கள் இங்கே நடிப்பதற்காக வருகின்றார்கள். இது மேடையாகும். வெளிச்சம் தருவதற்காக சூரியன் சந்திரன் இருக்கிறது. இவை ஒன்றும் தேவதை கிடையாது. இதுவோ ஒளி தரும் விளக்குகளாகும். ஆனால் சேவை செய்கின்றது. ஆகையால் தேவதை என்கின்றார்கள். உண்மையில் தேவதைகள் யாரும் சேவை செய்யவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள்தான் சேவை செய்கின்றீர்கள். தந்தை கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கின்றார். குழந்தைகள் துக்கப்படுகின்றார்கள் என்றால் அப்பாவிற்கு இரக்கம் வருகிறது. பாபா புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் தேவதா பதவி அடைய வைப்பதற்காக வருகின்றேன். ஏறும் கலை இறங்கும் கலை ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது. பழைய உலகம் மிக அழுக்கானது, புது உலகம் மிக தூய்மையானது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாகிறது. இந்த உடல் கூட மிகவும் அழுக்கானதாக இருக்கிறது என ஆத்மா கூறுகிறது. இந்த சத்தியுகத்தில் ஆத்மா மற்றும் சரீரம் மிக உயர்ந்ததாக இருந்தது. கலையை உருட்டிக் கொள்வதில்லை, அதாவது குழப்பத்தில் வருவதில்லை. இப்பொழுது ஆத்மாவிற்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நாம் 84 பிறவிகளை இருக்கின்றோம் என்பது நினைவிற்கு வருகிறது. இந்த ரகசியத்தை எல்லாவற்றை தந்தை புரிய வைக்கின்றார். துக்கத்தில் தந்தையை தான் அழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே இரக்கம் காட்டுங்கள். பாரதம்தான் அனைத்தையும் விட சுகமாக இருந்தது. பாரதத்தை போன்று தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களின் பையை அழியாத ஞான ரத்தினத்தினால் நிரப்புகின்றார். எப்போதாவது இது போன்ற தந்தையை பார்த்திருக்கிறீர்களா? குழந்தைகளே, நான் உங்களுக்காக வைகுண்டம் என்ற பரிசை கொண்டு வந்திருக்கின்றேன் என கூறுகின்றார். நீங்கள் ஸ்வர்கவாசியாக இருந்தீர்கள், இப்போது பதீத நரகவாசியாக ஆகிவிட்டீர்கள். யார் விகாரத்தில் ஈடுபடவில்லையோ அவர்களுக்கு தூய்மையானவர் என்று கூறப்படுகிறது. சத்யுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கின்றார்கள். சமயம் சம்பூர்ண விகாரியாக இருக்கின்றார்கள். நீங்களும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீர்கள் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது சம்பூர்ண விகாரியாக இருக்கிறீர்கள். மீண்டும் சம்பூர்ண நிர்விகாரி தேவதா பதவியை பாபாவை நினைவு செய்து பெற வேண்டும். மன்மனா பவ என்ற வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாகி விடுகிறீர்கள். நான் சர்வசக்திவான் அல்லவா? என்னை நினைவுங்கள். நினைவுதான் ரோக அக்னி என்று கூறப்படுகிறது. இதனால் உங்களுடைய பாவம் எரிந்து போகும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஆன்மீக கல்வியின் பெருமிதத்தில் இருக்க வேண்டும். பாபாவிற்கு சமமாக நிரகங்காரி ஆக வேண்டும். பதவி போன்றவற்றின் அகங்காரம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, தன்னுடைய புத்தி என்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரியாகி தேவதா பதவி அடைய வேண்டும். ஒருபோதும் வாடிப்போகக்கூடாது. வரதானம், ஸ்தூலம் மற்றும் சூக்ஷமம் ஆகிய இரு விதத்திலும் தன்னை பிஸியாக வைக்கும் மாயையை வென்ற வெற்றியாளர் ஆகுக. மாயாஜி ஆகுக. ஸ்தூலம் மற்றும் சூக்ஷமம் ஆகிய இரு விதத்திலும் தன்னை பிஸியாக வைக்கும் மாயையை வென்ற, அதாவது மாயாஜி வெற்றியாளர் ஆகுக. இலக்கம் தன்னை ஒரு சேவாதாரி என்று புரிந்து தனது விருப்பத்தோடு ஊக்கம் உற்சாகத்தோடு சேவையில் பிஸியாக இருந்தால் மாயைக்கு வாய்ப்பு கிடைக்காது. சங்கல்பத்திலோ புத்தியிலோ அல்லது ஸ்தூல கர்மத்திலோ நீங்கள் ஓய்வாக இருக்கும் போது மாயை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இரு விதத்திலும் மகிழ்ச்சியுடன் சேவையில் மூழ்கி இருந்தால் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக மாயை உங்களை எதிர்க்க துணையாது. எனவே தனக்குத்தானே ஆசிரியராகி புத்தியை பிஸியாக வைப்பதற்கான தினசரி அட்டவணையை உருவாக்கினால் மாயையை வென்ற வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: பாபா என்னுடன் துணையாக இருக்கின்றார் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் சொல்லுங்கள். அப்போது மாயை அருகில் கூட வர முடியாது. பாபா என்னுடன் துணையாக இருக்கின்றார் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் சொல்லுங்கள். அப்போது மாயை அருகில் வர முடியாது. அவ்யக்த சமிகை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். வாக்தாதா அனைத்து குழந்தைகளின் நடத்தை, முகம், சொல் மற்றும் செயலில் எளிமையை இனிமையையும் காண விரும்புகின்றார். ஆவேசத்தினாலோ அல்லது சோர்வினாலோ பேச்சிலும் முகத்திலும் சிறிது இனிமை குறைந்தாலும் முகம் கடுக்கடுப்பாக, அதாவது சீரியஸாக இருந்தால் அவர்களை குணங்கள் நிறைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்னுடைய அசல் குணங்கள் வெளிப்பட வேண்டும். வாக்தாதாவை போலவே அதே குணங்கள், அதே கடமை, அதே சொல் மற்றும் அதே சங்கல்பம் அனுபவமாக வேண்டும். அனைவருடைய வாயிலிருந்து இவர்கள் அவரை போலவே இருக்கின்றார்கள் என்ற வார்த்தை வர வேண்டும். ஓம் சாந்தி.